இன்று நம் சகஜ வாழ்க்கையில் சில சிறு சிறு பூச்சிகளை பறக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தால் அவைகளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கின்றது. தரையில் ஊறும் எறும்புகளை பார்த்திருக்கின்றோம். அந்த எறும்புகள் அதனுடைய எடைக்கு மீறி அதை காட்டிலும் அதிகமான எடை கொண்ட மற்றவைகளை சுமந்து செல்கிறது. என்றால் அப்படி சுமந்து செல்வதற்கு அந்த எறும்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையே காரணம் என்று குரு உணர்த்துகின்றார். இதே போன்று நாம் கொசு என்று சொல்லுகின்றோம். லேசா நாம் அதை நசுக்கினாலே அது இறந்துவிடும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கில் இருக்கக்கூடிய விஷமோ மிகவும் கொடூரமானது என்று குரு சொல்லுகின்றார். யானை அதனுடைய தோல் மிகவும் முரடானது. நாம் கையில் இருக்கக்கூடிய நகத்தால் அதை கிள்ளவும் முடியாது, அதற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் நாம் இந்த கொசு என்று சொல்லுகின்றமே, இந்த கொசுவை பார்த்து இந்த யானையே பயப்படுகின்றது. ஏனால் அந்த கொசு அந்த மூக்கில் அந்த முகப்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை யானையினுடைய அந்த தோலை அந்த முகப்பை வைத்ததும் எங்கே அந்த இரத்த நாளங்கள் ஓடுகின்றதோ அதற்கு நேராக இதை செலுத்தி இதனுடைய விஷத்தால் அந்த தோலையே விலகச் செய்கின்றது. உள்ளிருக்கக்கூடிய இரத்தத்தை குடிக்கின்றது. ஆக இந்த கொசு கடிக்கக்கூடிய இந்த உணர்வுகளை தாங்க முடியாத யானைகள் அது தண்ணீரிலே சென்று குளித்தாலும் மீண்டும் சேற்றை வாரி மண்ணை வாரி தன் உடல் முழுதும் மீண்டும் பூசிக்கொள்கின்றன. ஏனென்றால் இந்த கொசு கடித்து விடுமே என்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக யானைகள் இவ்வாறு செய்கின்றது என்று குரு சொல்லுகின்றார். ஏனால் கொசு அதனுடைய உயிர் அது இயக்க சக்தியாக இருக்கும் பொழுது அதனுடைய ஈர்ப்பிலே இத்தகைய விஷத்தன்மைகளை அது கவர்ந்து இயக்க செய்வதால் தான் அத்தகைய வலு இருக்கின்றது. ஆனால் நசுக்கிவிட்டால் அது இறந்து விடுகின்றது. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய விஷத்தினுடைய ஆற்றலோ அபரிதமாக இருக்கிறது என்று குரு உணர்த்துகின்றார். இதே போன்று குருநாதர் தன்னுடைய சுற்றுப்பிரயாணத்தில் பார்த்த நிலைகளையும் சிலர்களை சொல்லுகின்றார். இந்த தென்னிந்தியா பகுதியில் இங்கே இல்லை, ஆனால் வட இந்தியா பகுதியில் பார்த்தோம் என்றால் அவர்கள் தவத்திற்காக மற்ற நிலைகளுக்காக காடுகளுக்குள் செல்வோர் சாம்பலை அரைத்து உடல் முழுவதும் அதிகமாக பூசிக் கொள்கின்றார். ஏனென்றால் இந்த கொசு அவர்கள் உடலிலே அமர்ந்து அதை கடிக்காத வண்ணம் இந்த நஞ்சை வென்ற அந்த சாம்பலை பூசும் பொழுது அவைகள் அதை கடிப்பதில்லை. அதே போன்று அந்த வட இந்தியாவில குளிர் அந்த ஆடை இல்லாதபடி அவர்கள் இருக்கும்பொழுது அந்த குளிர் தாக்காத வண்ணமும் இந்த சாம்பலை அவர்கள் பூசியிருப்பதால் ஓரளவுக்கு அந்த உடம்பில எப்பொழுதுமே இந்த ஜூட்டை வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தியும் இதெல்லாம் அவர்கள் அதற்கு உண்டான நிலைகளை அவர் செயல்படுத்தி இது சுற்றுப்பயணத்தில் நாம் கண்ட உணர்வுகள் என்று குரு சொல்லுகின்றார். ஆனாலும் முதல்ல சொன்ன அந்த விஷத்தினுடைய ஆற்றல் ஒரு அணுவிற்கு எப்படி அது கிடைக்கின்றது, அதனுடைய இயக்க சக்தி எப்படி இருக்கின்றது என்று இதெல்லாம் ஆதியிலே அகஸ்தியன் கண்டுணர்ந்தான். அந்த அகஸ்தியன் எப்படி கண்டானோ உணர்ந்தானோ பேருண்மைகளை தனக்குள் விளைவித்துக் கண்டானோ அந்த ஆற்றல்களை எல்லாம் நான் நுகர்ந்துதான் இதை நானும் அறிந்து கொண்டேன் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மிடம் சொன்னார். அவன் பெற்ற அதே வழிகளில் தான் உனக்குள்ளும் இதை பாய்ச்சுகின்றேன், உனக்கும் இதை கொடுக்கின்றேன், வாக்காக கொடுக்கின்றேன், பதிவு செய்கின்றேன். ஆக இதை போன்று நீயும் இதை அந்த அகஸ்தியின் உணர்வுகளை நுகர்ந்து பதிவாக்கி விளைய வைத்து அந்த அகஸ்தியன் பெற்ற அந்த ஆற்றல் மிகுந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்திகளை நீ பார்ப்போர் அனைவருக்கும் உன்னை நினைப்போர் அனைவருக்கும் இந்த உணர்வுகளை ஓது, அவர்களுக்கும் இந்த உணர்வுகளை பதிவு செய், அவர்களும் இதை நுகரட்டும், அவர்களும் இந்த தீமையை வென்ற நஞ்சினை வென்ற உணர்வு வழியாக மாற்றிச் சென்ற அருள் உணர்வு அவர்கள் பெறட்டும் என்று குரு சொன்ன இந்த கட்டளைப்படிதான் இதை செயல்படுத்துகிறேன் என்று குரு சொல்கின்றார். ஆனால் ஆரம்ப நிலைகள் அகஸ்தியன் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று இந்த தென் நாட்டிலே அவன் தோன்றி இந்த உண்மைகளை பேருண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுடன் இருந்த சகாக்கள் தான் அவன் வெளிப்படுத்திய உணர்வுகளை அவர்களும் விளைய வைத்து உணர்வை ஒளியாக மாற்றி அவனுடைய ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக எண்ணில் அடங்காதோர் அவர் சென்று அடைந்துள்ளார்கள். அக்காலத்தில் அவனுடன் சென்றவர்தான் ஏராளம் என்று குரு சொல்லுகின்றார். ஆனால் அதற்கு பின் அதனுடைய வளர்ச்சி சிறுக சிறுக குறைந்து அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய வளர்ச்சியை குறைந்து விட்டது, குன்றிவிட்டது என்று குரு சொல்லுகின்றார். ஏனென்றால் நாம் இன்று உலக சரித்திரங்களை பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் நாடு என்று சொல்லுகின்றோம். குருநாதர் ஏற்கனவே பலமுறை நமக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள். இந்த மந்திர நிலைகளை அகஸ்தியன் கொடுத்த பேருண்மைகளை மந்திர ஒளிகளாக மாற்றியது முதன் முதலில் இந்த இஸ்ரேல் நாட்டில்தான். ஆக ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இந்த உணர்வின் ஒளிகளை இவர்கள் உணர்வின் சக்தியை தனக்குள் விளைய வைத்து அந்த உணர்வின் துணை கொண்டு வின் செல்லும் நிலைகள் இல்லாதபடி அது ஒளிகளை எழுப்பி அந்த ஒளிகள் மூலமாக மற்ற உணர்வுகளை கவர்ந்து அதன் வழி சில சித்துகள் போன்று மந்திர நிலைகளால் செயல்படுத்தப்படும் போது ஞானிகள் கொடுத்த உண்மைகள் மாறி மனிதன் வேகா நிலை அடைவதற்கு பதிலாக மீண்டும் சாகாக்களையாக இந்த உடலுக்குள்ளே சுழலும் நிலையாக அவள் உருப்பெற செய்துவிட்டால் உடல் இச்சைக்காக மாற்றினால் அதான் மந்திர ஒளி மதம் என்றும் அரசர்கள் என்றும் குருமார்கள் என்றும் இப்படி பிரித்தாண்டு ஞானிகள் காட்டிய இந்த நிலைகளையே மாற்றி அமைத்து உடல் இச்சைக்கு கொண்டு சென்றதால் இந்த பேருண்மைகளே மறைந்துவிட்டது. இதுபோன்ற நிலைகளைத்தான் குருநாதர் மீண்டும் இதை நினைவுபடுத்தி அந்த அகசியினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பேருண்மைகளை அனைவருக்கும் இது கிடைக்க செய்ய வேண்டும் என்று உணர்த்தினால் அதன் வழிதான் இதை பதிவாக்குகின்றேன். ஏனென்றால் இந்த மந்திர ஒளிகள் கொண்டு அவர்கள் செயல்படுத்தினாலும் அது வளர்ச்சி அடைந்தது இன்று விஞ்ஞான வழிகளுக்கும் வந்துவிட்டது. இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ நுண்ணிய கருவிகளை வைத்து இன்று பூமிக்குள் இருக்கக்கூடியதை உலோகங்களோ நீர்வளமோ எண்ணெய் வளமோ சில வாயுக்களோ இதையெல்லாம் விஞ்ஞானிகள் இன்று லேசர் என்ற கதிரியக்களை பாய்ச்சி அறிகின்றார்கள். ஆனால் அக்காலங்கள் இந்த மந்திர ஒளி கொண்டு இந்த வெண்கலத்தை தட்டினால் ஒரு ஓசை, இரும்பை தட்டினால் ஒரு ஓசை, கல்லை தட்டினால் ஒரு ஓசை, மண்ணை தட்டினால் ஒரு ஓசை, மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஓட்டை தட்டினால் ஓசை என்று இப்படி விதவிதமாக மோதலுக்கொப்ப மோதக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி நாதங்கள் எழும்பி அந்த உணர்ச்சிகள் ஒளிகளாக எப்படி அதன் அதன் இயல்புகளை பிரித்து காட்டுகின்றது. இது போன்றுதான் மனிதனுக்குள் விளையப்பட்ட இந்த உணர்வுகள் அந்த ஒளி கொண்டு அவர்கள் நினைவாற்றல் ஊடுருவி செல்லும் பொழுது எப்படி அந்த பொருள்கள் மோதும் போது ஒளிகள் வருகின்றன. இது போன்ற இவருடைய நினைவாற்றல் பூமிக்குள் ஊடுருவி செலுத்தப்படும் போது இங்கே தங்கம் இருக்கின்றது, இங்கே வைரம் இருக்கின்றது, இங்கே நீர்வளம் இருக்கின்றது, இங்கே மருந்து பொருளான தாவர சத்துகள் இருக்கிறது என்று இப்படி அக்காலங்களில் இந்த மந்திர ஒளியால் அந்த ஒளி கொண்டு கிரகித்து அதன் வழிதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த அறிந்த வழிகள் அனைத்துமே உடல் இச்சைக்கு சென்று விட்டதால் இந்த பேருண்மைகள் அனைத்துமே காலத்தால் மறைக்கப்பட்டு விட்டது. ஏனால் அகசியின் தாய்கர்களை பெற்ற சக்தியின் துணை கொண்டு அகண்ட அண்டத்தினுடைய ஆற்றலை பெற்று வானையில் புவியியல் உயிரியல் என்று தாவர இனங்களுடைய சக்திகளையும் மின்னினுடைய ஆற்றலையும் மண்ணினுடைய ஆற்றலையும் இந்த உயிரினங்களில் உள்ள உண்மைகளையும் உயிருக்குள் இயங்கக்கூடிய ஆற்றலையும் முழுமையாக அறிந்துதான் அவன் கணவன் மனைவியாக ஒன்றிணைந்து ஒளியின் சரீரமாக இன்றும் வாழுகின்றான். அப்படி அவன் வாழ்ந்து வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகளை இதெல்லாம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்புதான் அதிகமாக ஞானிகள் கொடுத்த தத்துவங்களை மந்திர ஒளிகளாக மாற்றி அரசர்கள் என்ற போர்வையில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்றும் தனக்கு அனைவரையும் அடிமைப்படுத்த வேண்டும், தான் எப்பொழுதுமே சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்த்தப்பட்ட அவர்களால் வழி மாற்றப்பட்ட இதுபோன்ற உணர்வுகளைத்தான் இன்று நாமும் பிடிவாதமாக பிடித்துக் கொண்டு இதுதான் தெய்வம் என்றும் இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் உருவாக்கிய நிலைகளைத்தான் இன்று இதுதான் தெய்வம் என்று நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதிலே வானியல் புவியியல் உயிரியல் என்று வெப்பம் காந்தம் விஷம் என்று ஒரு அணுவில் இருக்கக்கூடிய மும்மலங்களுடைய இயக்கங்களையும் நான்காவதாக கவரக்கூடிய அந்த மனம் என்ற உணர்வுகள் அது உணர்ச்சிகளாக இயக்கப்பட போகும்போது 5 புலனறிவு கொண்டுதான் அனைத்துமே இயங்குகின்றது, உருப்பெறுகின்றது, வளர்கின்றது, மாற்றமாகின்றது, வளர்ச்சியாகிறது என்று இப்படி அணுவினுடைய ஆற்றலை கண்டிருந்த அகஸ்டினுடைய தத்துவங்கள் மறைக்கப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. உண்மை உணர்த்தக்கூடிய நிலையில் அனைத்துமே உடல் இச்சைக்கென்று கொண்டு செல்லப்பட்டதால் மனிதன் எங்கே செல்ல வேண்டும், எந்த எல்லை அடைய வேண்டும் என்ற இதுபோன்ற நிலைகளே மாற்றப்பட்டு பக்தி என்றும் அபிஷேகம் என்றும் ஆராதனை என்றும் மந்திரம் சொல்ல வேண்டும் என்றும் மந்திரம் சொன்னால் ஆண்டவன் நேரடியாக உனக்கு வந்து இதை செய்வான், யாகங்கள் செய்ய வேண்டும் என்று இதுபோன்ற நிலைகள் மறைந்து போய் இந்த ஞானிகளுடைய நிலைகளே மறைந்துவிட்டது என்று குரு சொல்லுகின்றனால் உங்களுக்கு அக்காலங்கள் நடந்த சம்பவங்களை குருநாதர் எனக்கு எப்படி உணர்த்தினாரோ அதே வழிபட்டு நீங்களும் இதை தெரிந்து கொண்டு இதுபோன்ற தீமையிலிருந்து விடுபட வேண்டும், அந்த ஞானிகள் பெற்ற உணர்வில் நீங்களும் அதை சுவாசிக்க வேண்டும், உங்களுக்குள் விளைத்து விளைய வைத்து அந்த அரும்பெரும் சக்திகளை இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இது போதனையாக அவர்கள் உணர்வுக்குள் பாய்ச்சப்பட்டு அவர்களையும் தெளிந்திடும் நிலையாக இந்த உலகில் நச்சுத்தன்மை பரவிக்கொண்டிருக்க இதுபோன்ற காலங்களில் இருந்து விடுபட்டு சென்ற அகஸ்டின் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான நிலையில் அனைவரும் பெற்று அனைவரும் அந்த நிலையை அடைய நாம் இந்த உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்காட்டாக நம்முடைய சொல் செயல் பேச்சு மூச்சு அனைத்தும் அமைய வேண்டும், அதுபோன்ற நிலையில நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அக்காலங்களில் அகஸ்டின் பெற்ற உணர்வுகளை அவன் கண்டிருந்த பேருண்மைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவும் அதை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்காகவும் அனைவருக்கும் இந்த சக்தி கிடைக்க செய்வதற்காகவும் இதையெல்லாம் நமக்கு பதிவு செய்கின்றார், வளர்க்கும்படி இந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றார்.
விஷம் கொண்ட ஒரு இரும்பை எடுத்துக்கொண்டால் அதை தனக்கு சக்திக்கு மீறிய ஒரு பொருளை தூக்குகின்றது. அதே சமயம் அந்த இரும்பில் உள்ள விஷத்தன்மையின் வலுவை கொண்டுதான் அதுக்கு அத்தகைய வலு கிடைக்கின்றது. யானைக்கு வலு அதிகமாக இருப்பினும் கொசு நம் கையிலே நசுக்கினால் நசுங்கி விடுகின்றது. அதன் முகப்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைக்கு வலு ஜாஸ்தி. இப்ப யானையின் தொழில் நம் நகத்தால் கிள்ள முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அந்த கொசுவோ அது மனத்தால் நுகர்ந்து அதில் இரத்த நாணங்கள் எங்கு ஓடுகின்றதோ அதன் பாதையில் தன் முகத்தை கூர்மையாக ஊடுருவச் செய்து அந்த இரத்தத்தை குடிக்கின்றது. யானை மிக வலிமை கொண்டாலும் இந்த கொசுக்கு அஞ்சி வாழ்கின்றது. நீரில் குளிப்பதும் அந்த கொசுக்கள் தன்னை தாக்கிடாது, மீண்டும் மண்ணை வாரி தன் மேலே தூவிக்கொள்ளும். இது கண்டு உணர்ந்தவர்கள் தான் இன்றும் பார்த்தால் வட இந்தியாவில் கொசுக்கள் தொல்லை காட்டுக்குள் போய் தவம் இருக்க செல்வரெல்லாம் அங்கு இருக்கும் சாம்பலை எடுத்து மேலெல்லாம் குளித்து விட்டு அந்த சாம்பலை பூசிக்கொள்வார். நன்றால் அவர் போத்திக் கொள்ள துணி இல்லை. தனக்கு தியானத்தால் தனக்குள் இந்த வர வேண்டும் என்பதற்காக அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் இது அவர்கள் கண்ட உணர்ந்த உணர்வுகள். இப்படி மேலே சாம்பல்களை பூசி காட்டுக்குள் தவம் இருப்பார். ஏனென்றால் நான் காட்டுப்பகுதியில் செல்லப்படும் போது இத்தகைய நிலையை கொண்டு அவர் பூசிக்கொண்டு வட இந்தியா பக்கம், நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பார்க்கல, பெரும்பகுதி அந்த பக்கம் போறாமே சாம்பல் நல்லா அரைச்சி பூசிக்குவாங்க. ஏனென்றால் தான் கொசு கடித்திடாதபடியும் அதே சமயத்தில் இந்த சாம்பலை பூசப்படும் போது குளிர் பகுதி அதிகமானாலும் இது அது வெப்பத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்பதற்காக இந்த மனிதன் அதன் மறைவிலே இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்தார். இதே போல இந்த யானை அதனுடைய அருவிக்கொப்ப நீரில் குளிப்பதும் தூசிகளை தனக்குள் போட்டு அதை தனக்குள் வராதபடி அதை செய்து கொள்ளும். என்ன அந்த கொசுக்கு பயப்படும், என்ன அந்த கொசுவின் முகத்தில் அது விஷத்தின் தன்மை கொடூரமானது. ஆனால் அவ்வளவு முரடான தொழிலும் கூர்மையாக அந்த விஷத்தின் தன்மை கொண்டு தன் வலுவால் அந்த இரத்தத்தை உரிகின்றது. அது உயிருடன் இயக்கப்படும் போதுதான் அந்த இதற்கு வலு. அந்த உயிரின் இயக்க சக்தி வேண்டி விட்டால் காரணம் இந்த விஷத்தை இந்த முகப்பில் அது ஈர்க்கும் சக்தியும் இதில் விளையும் சக்தி அது வலுபெறக்கூடிய நிலைகள் உருவாகின்றன. இது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். அந்த கொசுவிற்கு எவ்வளி வலு வருகின்றது, நசுக்கினால் எப்படி அது மடிகின்றது, ஆனால் இதற்கு எப்படி இந்த வலு வந்தது என்ற நிலையை இந்த கொசுவின் தன்மை பற்றி குரு நம்மளுக்கு அது கொடுத்த நிலை கொண்டுதான் இயற்கை உணர்வுகள் எப்படி வருகின்றது. இந்த உணர்வின் தன்மையும் அகசின் அறிந்தவர். ஆக மனிதனான முதல் மனிதன் தன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது இந்த விஷயத்தின் தன்மைகள் தாய் நுகர்ந்த உணர்வுகள் ஒவ்வொரு அணுக்களின் படப்பட்டு அது வலிமை கொண்ட நிலைகளாக அது எவ்வாறு மாறியது, அதன் துணை கொண்டு வானுலக இயல்பை எப்படி அறிந்தான் என்ற நிலையை நமது குருநாதர் ஒவ்வொரு நிலைகளுக்கும் சுட்டிக்காட்டுகின்றார். இது நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவையில் பெற்ற நிலைகளை நான் தெரிந்து கொண்டேன், அதனை உனக்குள் கொடுக்கின்றேன் என்று சொன்னார். இதே போலதான் அகசின் அன்று கண்டுணர்ந்த நிலையை நமது குருநாதர் பெற்றாலும் அவர் எமக்குள் பெற்றாலும் அதே உணர்வு நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்வது. நாம் ஒரு பயிரினை நாம் பயிரிட்டால் அந்த பயிரினம் பெருகினால்தான் மற்றவருக்கு உணவுக்கு உதவும். இதே போல தனி மனிதன் ஒன்றை எவ்வளவு பெரிய சக்தி கொண்டு இருப்பினும் அதற்கு சக்தி இல்லை. குருநாதர் இதைத்தான் சொன்னார். அந்த அகசின் வாழ்ந்த காலத்தில் தன் இனத்தின் பெருக்கங்களுக்கு ஒவ்வொன்றும் போதித்தார், அந்த உணர்வினை வளர்க்க செய்தார். அதிலே வளர்ந்தவர்கள் தான் இன்றும் அவருடன் பின்பற்றி சென்றவர்கள், அந்த காலங்களில் சென்றவர்கள் தான் இன்றும் சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு பின் வந்தவர்கள் இவருடைய நிலைகளை நுகர்ந்தாலும் இந்த உடலின் இச்சைக்கே மாற்றிக்கொண்டார்கள். அந்த உடலின் இச்சையை மாற்றிக்கொண்ட உணர்வுதான் மந்தர் ஒளியிலாக மாற்றப்பட்டு அதனின் சிக்கப்பட்டு பேருண்மையை மறைக்கப்பட்டு ஒரு மனிதனுக்குள் மந்திரங்களை பாய்ச்சி அவன் இறந்த பின் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த உடலிருந்து வந்த அந்த உணர்வினை தனக்குள் கைவல்யப்படுத்ததான். இப்படி பல மனிதனின் உணர்வுகளை தனக்குள் கைவல்யப்படுத்திக் கொண்டார். அந்த வலிமையை கொண்டு அவன் பிறருடைய நிலைகளை அடிமைப்படுத்துவதும் தான் என்ற சாம்ராஜ்யத்தை ஆட்சி கொள்வதும் இந்த உடலின் இச்சைக்கு இப்படித்தான் மாற்றப்பட்டு அந்த மகர்ஷியின் உணர்வுகள் காலத்தால் மறைந்ததும் மதங்கள் உருவானதும் ஆக தன் சாம்ராஜ்யத்தை ஆட்டுக் கொள்வதற்காக மதங்களாக உருவாக்கி அதன் சட்டங்களை இயற்றப்பட்டு தன்னுடைய நிலைகளில் இந்த உடலின் இச்சையை தான் சுகபோகம் அனுபவிப்பதற்காக பிற்காலங்களில் மறைந்ததனால்தான் அகஸ்டின் வாழ்க்கையில் கண்டுணர்ந்த உணர்வுகள் ஆக மின்னுலக ஆற்றலை பெறும் தகுதி இழந்து மின்னுலகம் செல்லும் மக்கள் அதிகம் இல்லாது சென்றுவிட்டது. சப்தரிஷி மண்டலங்களும் வளர்ச்சி குன்றிவிட்டது. ஆக சென்றவர்களுடைய உணர்வுகள் தான் அங்கு இன்றும் வளர்ந்து கொண்டுள்ளது என்ற நிலையை குருநாதர் தெளிவாக எடுத்து ஊற்றினார். இதன் விளைவு மனிதனின் உணர்வுகளுக்கு அந்த ஞானிகள் காட்டிய உணர்வுகளை இந்த உடலின் இச்சைக்கு மாற்றி நினைவு கொண்டு பின் வந்தவர்கள் இந்த உடலின் இச்சையை வளர்த்துக் கொண்டு ஆக அரசர்களை உருவாக்கி தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சட்டங்களை இயற்றி அவன் வழியில் பதிவு செய்து கொண்டவர்கள் அதன் இயக்கமாக மாற்றப்படும்போதுதான் அவருக்குள் பதிவு செய்த எண்ணமே கடவுளான் என்று அது மதமாக மாற்றப்பட்டு அதன் பிடிப்பிலேயே மாறாத நிலைகள் கொண்டு இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை குருநாதர் தெளிவாக எடுத்துக் காட்டினார். ஏனென்றால் நாம் இன்று விஞ்ஞான உலகம் அதாவது தென் நாட்டிலே தோன்றினாலும் அதனுடைய வரிசையில் இஸ்ரேல் நாடு என்ற நிலைகள் அடைந்த பின் மந்திரங்களாக மாறுகின்றது இந்த உடலின் இச்சைக்காக. அந்த உடலின் இச்சைக்காக மாறிய உணர்வுகள் தான் அகேஷன் தன் விண்ணுலக ஆற்றலை கண்டுணர்ந்தான். அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து மண்ணுலக வாழ்க்கையை தீமை அகற்றி உணர்வினை விண்ணுக்கு செல்லும் நிலைகள் பெற்றார். ஆனால் இந்த மந்திர ஒளியின் தன்மை கொண்டு பல பல உணர்வுகளை மனிதன்பால் பாய்ச்சப்பட்டு இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அது பல மனிதன் உணர்வுகளை தனக்குள் ஆவி உணர்வின் தன்மை மடிந்த பின் தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் இதிலே ஒன்றிலிருந்து இன்றைக்கு ஒரு கோடி என்ற உணர்வின் அலைகளை பாய்ச்சப்படும் போது இந்த பூமிக்குள் தங்கமோ மற்ற உலோகங்களோ உருவாகி அதன் கலவையின் அளவுகள் அது மாறி பாறைகளாக மாறி அது வெளிவந்த பின் அது தாவர என சத்துடன் கலந்து அதை உணர்ந்து நுகர்ந்த உணர்வுகள் புழுக்களாகி பூச்சிகளாகி மனிதன் வந்த பின் அவனுடைய வளர்ச்சியின் தன்மை மனிதனாகின்றான். இந்த நிலை வரப்படும் போதுதான் இந்த மந்திரங்களை அது ஜெபிக்கப்படும் போது இந்த உணர்வின் ஒளிகள் அனந்த வெங்கலத்தை தட்டும்போது ஒரு ஓசை, இரும்பை தட்டும்போது ஒரு ஓசை, ஆக இதைப்போல மண்ணை தட்டும்போது ஒரு ஓசை, ஒரு மண்ணிலே பிசைந்த ஓட்டை தட்டும்போது ஓசை, கல்லை தட்டும்போது ஒரு ஓசை, இதை போன்ற நிலைகளை அந்த உணர்வின் சத்தை இவனுக்குள் அறிந்த இந்த நிலைதான் இந்த உணர்வு ஒளிகளை எழுப்பப்படும் போதும் அவன் உடலுக்குள் இருக்கும் உணர்வினை கண்ணின் நினைவாற்றலுக்கு வருகின்றது. கண்ணின் நினைவாற்றல் வரப்படும் போதுதான் இந்த வலிமை கொண்டு இங்கே பூமியை உற்று பார்க்கப்படும் போது பூமிக்குள் உலோகங்களையும் இரும்பு உலோகங்களையும் மற்ற உணர்வுகளையும் இவனால் கண்டுணர முடிகின்றது. இதுதான் ஒரு மனிதனுக்குள் கலவையின் உணர்வுகளை பல ஆயிரம் மடங்கு கூட்டப்படும் போதும் அதனுடைய உணர்வுகளை பாய்ச்சப்படும் போது இப்பகுதியில் இரும்பு இருக்கின்றது, இங்கே தங்கம் இருக்கின்றது, இங்கே நீர் இருக்கின்றது, இங்கே பல மருந்துகளுக்குண்டான பல பொருள்கள் இருக்கிறது என்ற நிலையும் இவனுக்குள் தசைக்குழு மறைந்துள்ள நிலையில் இந்த உணர்வு வழியால் பதிவு செய்த நிலைகள் கண்ணின் நிலைகள் கொண்டு அது கவரும் தன்மையும் தனக்குள் ஊடுருவும் உணர்வின் தன்மையும் இவன் கண்டுணர்ந்தான் மந்திர நிலைகளில். ஆக இந்த மந்திர நிலைகள் வரப்போகும் போதுதான் பின் மந்திரத்தால் ஒவ்வொரு மனிதனை வீழ்த்துவதும் ஒரு மந்திரத்தால் மனிதன் நிலைகளை வீழச் செய்வதும் இந்த நிலைகள் வந்தது. இது காரணம் 4000 ஆண்டுகளுக்கு முன் இதெல்லாம் நாம் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். உலகம் எப்படி மாறுபட்டது, இயற்கை நிலைகள் அகஸ்டின் கண்டுணர்ந்த உணர்வுகள் எப்படி சரிவுண்டது, மனிதனுடைய இச்சைகள் எப்படி வற்றது, அதிலிருந்து நாம் எப்படி நாம் தப்ப வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விஞ்ஞான உலகில் பேரழிவு கொண்டிருக்கும் என்று மனிதனாக இருக்க நாம் மடிந்தால் அடுத்து நாம் ஈன ஜென்மங்களாக இந்த உடலை உருவாக்கிவிடும் நமது உயிர். இதிலிருந்து இந்த விஞ்ஞான உலக வரும் பேரழிவிலிருந்து நாம் மீள்வதற்கே தான் இதை சொல்வது.
ஆதியிலே அகஸ்தியன் பெற்ற சகல சக்திகளையும் அவர் பெற்ற விண்ணினுடைய ஆற்றலையும் நட்சத்திரங்களுடைய பேருண்மைகளையும் பற்றி பின்வந்த ஞானிகளில் அதிகமாக நுகர்ந்து தனக்குள் விளைய வைத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியவர்கள் முதன்மையானவர் வியாசகர். வான்மீகிக்கு எப்படி அந்த பட்சியின் மூலமாக அகசியனுடைய கவரக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்து அவர் அந்த ஞானத்தின் வழித்தொடரை அவர் பெற்றாரோ இதே போன்றுதான் வியாசகரும் கடலிலே படகிலே சென்று மீன்களை பிடித்து அதை உணவாக உட்கொண்டும் அதை வியாபாரம் செய்தும் இதுபோன்ற அவருடைய வாழ்க்கை அந்த மீன்களை விற்று வியாபாரம் செய்து அதன் வழி ஜீவனாம்சம் நடத்தி வந்தவர். ஆனால் அவருடைய சந்தர்ப்பம் ஒரு அவர் சென்ற கட்டு மரம் கடலிலே புயலிலே சிக்கி அந்த மர கட்டு மரம் கவிழ்ந்து அவர் அந்த கடலிலே தத்தளிக்கும் பொழுதுதான் இந்த நாம் டால்பின் என்று சொல்லுகின்றமே அக்காலங்கள் சுரா என்று சொல்வார்கள். இந்த தரைவாழ் உயிரினங்களில் மனிதனை எப்படி ஞானத்தினுடைய வளர்ச்சி பெற்றவன் என்று சொல்கின்றமோ இதுபோன்று கடல்வாழ் உயிரினங்களிலே மனிதனை ஒத்த ஞானத்தின் வளர்ச்சி பெற்ற அத்தகைய மீன் இனம்தான் இன்று நாம் சொல்லக்கூடிய டால்பின் என்ற மீன் இனம். இவர் கடலிலே விழுந்து தத்தளிக்கும் பொழுது இவர் வெளிப்படுத்தக்கூடிய இந்த தன்னை காக்க வேண்டும் இப்படி விழுந்து விட்டமே என்று அந்த எண்ணி ஏங்கிய அந்த உணர்வின் அலைகளை சுவாசித்த அந்த மீன் இனம் அவரை முதுகிலே சுமந்து கரை சேர்த்து அவரை காக்கின்றது என்றால் இதற்கு இந்த ஞானம் எப்படி அந்த மீனுக்கு வந்தது என்றால் ஆதியிலே இதெல்லாம் அகஸ்தியன் கண்டுகொண்ட பேருண்மை என்று குரு சொல்லுகின்றார். வானுல காற்றல் நம் பூமியின் துருவப்பகுதி வழியாக அது சுவாசித்து கவர்ந்தாலும் இதில் நீர்நிலைகளாக உருவாகி கடல்வாழ் அதாவது பாசம் போன்று அந்த பாறைகளில் உருவாகி அதிலே பல மாற்றங்களாகி கடல்வாழ் தாவர இனங்களாகி அதில் உயிரணுக்கள் அது ஜீவன் பெற்று அதில் வளர்ச்சி பெற்று படிப்படியாக வளர்ச்சி அடைந்துதான் நத்தை மற்ற இதுபோன்ற எத்தனை ஓடுகள் கொண்ட உயிரினங்களும் பின்னருடைய மீன் இனங்களாக வளர்ச்சி பெற்று ஒன்றை ஒன்று விழுங்கி அது மிகப்பெரிய மீன் இனமாக இது சுறா மீன் போன்றெல்லாம் வளர்கின்றது. ஆனாலும் அதிலே அத்தகைய உயிரினங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கருக்கள் சந்தர்ப்பவசத்தால் சனிக்கோளுடைய உணர்வுகள் இந்த கடல் நீரிலே அது பாய்ந்ததென்றால் அந்த நீரை கவர்ந்து மேகமாக மாற்றி ஒரு புயல் சின்னம் போன்று உருவாகி எந்த இடத்திலே மீண்டும் அது எதிர்மறையாகின்றது அங்கே மழை நீராக பெய்கின்றது. இப்படித்தான் கடலிலே உருவான இத்தகைய நிலைகள் தரைவாழ் பகுதிக்கு இந்த புயல் அது சிக்கப்பட போகும்போது இந்த கடலிலே அந்த சனிக்கோள் இந்த நீர் சக்தி எல்லாம் கவரப்பட போகும்போது இந்த மீன் இனங்கள் இட்ட கருக்கள் அந்த முட்டைகளையும் அது கவர்ந்து வான்வீதிலே கவர்ந்து சென்று நீருடன் சேர்ந்து தரைவாழ் நிலப்பகுதிகளுக்கும் அது தாவரங்களையும் உருவாக்க காரணமாகின்றது உயிரினங்களையும் உருவாக்க காரணமாகின்றது. கடலிலேதான் முதலிலே தாவரங்களும் உயிரினங்களும் உருவானது. அது சனிக்கோளுடைய உணர்வுகள் கவரப்பட்டுதான் தரைவாழ் நிலைகளாக தாவர இனங்களும் உருவாகியது உயிரினங்களும். இப்படி இந்த தாவர இனங்களுடைய உணர்வுகளை உட்கொண்டு விளைந்த உயிரினங்கள் தான் அதனுடைய வளர்ச்சியில் எப்படி கடலுக்குள் வளர்ச்சியானது இதுபோன்று அது புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சியில் தான் மனிதனாக வரை வந்தோம். ஆக மீனினங்களிலே ஆரம்ப நிலை உருவான கருக்கள் தான் இங்கு தரைவாழ் நிலைகளுக்கு காரணமானது. ஆக அதிலிருந்து வந்தவர்கள் தான் நாம் என்ற இந்த விசுவாசம் அந்த மீனினங்களுக்கு அது உண்டு என்ற நம்முடைய இந்த உடல் பெறுவதற்கு முதல் காரணமாக இருந்தது அந்த கடல்வாழ் நிலைகள் தான். ஆகையினால் இந்த மனிதனை அது காத்திட வேண்டும் என்ற அந்த உணர்வின் இச்சை அதற்கு அப்படித்தான் வந்தது. ஆக இதைத்தான் அங்கே அந்த வியாசகனும் சிந்திக்கின்றான். எந்த மீன் இனத்தை நாம் கொண்டு புசித்தோமோ எந்த மீன் இனத்தை நாம் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தினோமோ அப்படி நாம் கொன்ற அந்த மீனை நம்மை இந்த கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை காத்தது என்று அவனுக்கு அந்த பாச உணர்வுகள் தாக்கப்பட்டு உந்துகின்றது. அப்படி உந்தும் பொழுதான் அக்கால வழக்கப்படி கதிரவணங்கி அவள் வணங்கி வந்த காலம். ஆனால் அவன் சென்ற அந்த நேரமோ அதிகாலை நேரத்தில் அந்த சூரியனுடைய காந்த சக்தி அவன் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த துருவ நட்சத்திரம் அதிகால நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அலைகளை சூரியனுடைய காந்த சக்தி அலைகளாக கவர்ந்து வருவதை இவன் வானை நோக்கி இயங்கும் பொழுது அந்த அலைகள் இவனுக்குள் சீக்குகின்றது. இவனுடைய ஈர்ப்பிற்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் அலைகள் கவரப்படும் பொழுதுதான் அந்த ஆதியிலே அவன் எப்படி மானையில் தத்துவம் புவியியலுக்கு வந்து உயிரினங்களாக எப்படி உருப்பெற்றது எப்படி நாம் வளர்ச்சி அடைந்து வந்தோம், இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று அவன் கண்டுகொண்ட உணர்வு எல்லாம் இவனுக்குள்ளும் படிக்காதவன் தான். படிக்காதவனுக்கு இந்த ஞான சக்தி கிடைக்கின்றது, அதன் வழி இந்த உண்மையை உணர்கின்றான். ஆக ஆதியிலே விஷமான நிலைகள் விஷமற்றதை தாக்கப்பட போகும்போது இப்படி ஒன்றுக்கொன்று மோதலாகி அதில் வெப்பமாகி ஈர்க்கும் காந்தமாகி அணுக்களாகி அவருடைய தொடர் வரிசையில் மீண்டும் எதிர்மறையான அணுக்களுடன் விஷம் கம்மியான அணுக்களும் இது ரெண்டும் மோத மோத அது வெப்பத்தால் அந்த கவரக்கூடிய திறன் பெறும் பொழுது ஒரு பொருளாக உருவாகின்றது. இப்படி உருப்பெற்ற பொருள்தான் அணுக்களால் சேர்த்து ஒரு மலை போன்று ஆனது என்று ஆதியில் அகசியன் எப்படி கண்டவனோ இதே உண்மையின் தத்துவத்தை வியாசகனும் வெளிப்படுத்துகின்றான். நம் பூமி இன்று இவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் இது அணுக்களால் சேர்க்கப்பட்டதுதான், சிறுக சிறுக சேர்ந்ததான் மேரு என்ற மலை என்று காரண பெயர் இடுகின்றான். அணுக்களால் உருவாக்கப்பட்டதுதான் மலை என்று இந்த பூமியை அவன் சுட்டிக்காட்டி இந்த ஒவ்வொரு அணுக்களிலுமே எப்படி அந்த சூரியன் வெப்பம் காந்தம் என்று அது அணுக்களாக உமிழ்த்தினாலும் அது எந்த விஷயத்தை பிரித்ததோ அந்த வெப்பம் காந்தம் மீண்டும் அதை கவர்ந்து ஒரு இயக்க சக்திக்கு அதுதான் உதவுகின்றது. இப்படிப்பட்ட விஷத்தின் ஆற்றலைத்தான் அது ஒவ்வொரு அணுக்களும் இணைந்து கொண்டதால் அது ஒன்றுக்கொண்டு எதிர்மறையாக இயக்கப்பட போகும்போது அதனுடைய சுழற்சிகள் வருகின்றது. இன்று நாம் ஒரு மோட்டரையோ மற்ற நிலையிலோ பார்க்கணும் என்றால் அது வெடுக்கு வெடுக்கு என்று எதிர்மறையான அந்த காந்தங்கள் உற்பத்தியாகும் போது சுழற்சிக்கு வருகின்றது. இது போன்றுதான் இந்த எதிர்மறையான விஷத்தின் தாக்குதல் தான் தொடர்ந்து ஒரு கயிறு போன்று இந்த பூமியை இந்த மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து அது இப்படிப்பட்ட உருவான பொருள் அந்த விஷத்தின் தாக்குதல் தொடர்ந்து ஒரு கயிறு போன்று அமையும் பொழுதுதான் இது சுழலத் தொடங்குகின்றது. அது விஷத்தின் தாக்குதல் தான் இப்படி சுழற்சியானது. ஆனால் சுழற்சியானாலும் அதில் உருவான இந்த அணுக்கள் அதனதன் விகிதாச்சாரம் இந்த துருவ பகுதி வழியாக இந்த பூமி கவரும் பொழுது எதை எதை கவர்ந்ததோ அந்த கவர்ந்த நிலைகளுக்கொப்ப ஆடு மாடு குதிரை என்று ஒரு உயிரினங்களாகவும் ஒவ்வொரு நிலைகளும் வளர்ச்சி பெறுவதற்கு அந்தந்த அணுக்கள் அது விழுங்கியதே காரணம் என்று அவையவை விழுங்கியதற்கொப்ப ரூபங்கள் பெற்றது உருவங்கள் தோன்றியது என்று அகசியன் கண்டிருந்த வானையில் ஆற்றல் புவிக்குள் எப்படி வந்தது, புவியில் உயிரினங்களாக எப்படி வந்தது, தாவரங்கள் எப்படி வந்தது என்று அவன் கண்ட உணர்வுகளை இவன் வெளிப்படுத்துகின்றான் வியாசகன். ஆக இவன் இதை வெளிப்படுத்தி இந்த உண்மைகளை உணர்ந்தாலும் அதை எழுத்தறிவு கொண்டு பின் வந்த வியாசகனுக்கு பின் வந்தோர் அதாவது ராமாயணத்துக்கு ஏழு ரிஷிகள் மகாபாரதத்துக்கு ஏழு ரிஷிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இவன் வெளிப்படுத்திய இந்த உண்மைகளை இவர்கள் தொகுத்து அவர்கள் எழுத்து வடிவாக கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதிலே அதிகமாக வியாசன் உணர்வை இதுபோன்று அந்த நட்சத்திரங்கள் ஆற்றலை கவர்ந்தவர் தான் பிரு. ஏனென்றால் நட்சத்திரத்தினுடைய இயக்கங்கள் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு இயக்கத்திற்கும் கோள்களுடைய இயக்கத்திற்கும் சூரியனுடைய இயக்கத்திற்கும் ஒரு உயிரணுவினுடைய இயக்கத்திற்கும் இந்த நட்சத்திரங்களுடைய ஆற்றல் தான் காரணம் என்று ஆதியிலே அகசியன் கண்டான். அந்த உணர்வைத்தான் வியாசன் கண்டு அந்த வியாசன் வெளிப்படுத்தி இந்த உணர்வைத்தான் பிறகு எடுத்துக்கொண்டு எப்படி நட்சத்திரங்கள் ஒன்று கொண்டு எதிர்மறை மின்னலாகும் போது இந்த மின் இயக்கம் என்று மின் அணு என்று சொல்லுகின்றமோ இது எப்படி ஒன்றை கருக்குகின்றதோ இதுபோன்ற உணர்வுகளின் ஆற்றலை அவன் தனித்து பிரித்து தனக்குள்ளதை எடுத்துக்கொண்டு காமராஜன் ஆசை கொண்டு அந்த மின்னல் கருக்குவது போன்று இந்த உணர்வின் கட்டைகளை இவனுக்குள் அது அதிகமாக கவர்ந்து அதை தனக்கு ஆகாதவர் மேல் பாய்ச்சப்பட்டு அவர்களை வீழ்த்திடும் செயலாக அவன் செயல்படுத்தினான் பிறகு. இப்படி சாமராஜ ஆசை கொண்டு உலகத்தையே தன் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அவன் செயல்படுத்தி வந்த அக்காலங்களில் அவனுக்கு பிறந்த குழந்தைகளோ இவனுடைய வளர்ச்சி வந்து முதுமையடையும் நிலைகள் தனது மூத்த மகனுக்கு இந்த சாம்ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அவன் செயல்படுத்தினான். அப்பொழுது பார்கவன் பிரபாகரன் என்ற இரு மகன்களுமே அது இளையவனும் ஆசைப்படுகின்றான் இந்த சாம்ராஜ்யத்தை சரிசமமாக பங்கிடுங்கள், எனக்கும் அந்த உரிமை உண்டு என்று கேட்கின்றான். ஆக உலகையெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து மக்களை ஆட்டி படைத்து ஆகாதவனை எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சகல சக்திகளையும் பெற்ற மந்திர ஒளியால் வளர்த்துக் கொண்ட அந்த பிறகு இப்படி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை இந்த சாம்ராஜ்யத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட போகும்போது இதை ஆளக்கூடிய உரிமைதான் உண்டு, இது பிரிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று அவன் போதிக்கின்றான். அப்படி போதிக்கும் பொழுதுதான் இரண்டு மகன்களுமே சேர்ந்து தந்தை எதிர்க்கின்றார்கள், ஆக எங்களுக்கு அந்த வல்லமை உண்டு, எங்களுக்கு இதை பிரித்துக் கொடுங்கள் என்று தந்தையிடமே போர் முரசு கொட்டுகின்றார்கள். அப்படி இருவரும் சேர்ந்து அங்கே போர் முரசு கொட்டும் பொழுதுதான் அந்த பிறகு விழுகின்றான், அவன் வீழ்ந்து விழுகின்றான். மின்னினுடைய ஆற்றலை பெற்று அதன் வழி வளர்ச்சி பெறக்கூடிய அகசியுடன் பெறக்கூடிய தகுதி பெற்றிருந்தாலும் இந்த உடல் இச்சைக்கு மற்றதை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவன் செயல்படுத்தப்பட்ட உடனே அவன் மக்களாலே அவன் வீழ்கின்றான். எப்படி மின்னல் பாயும் பொழுது மற்ற மரங்களோ மற்ற பூமிக்குள்ளோ பாய்ந்தால் ஊடுருவி அதை கரைக்கின்றதோ கருக்குகின்றதோ இதை போன்றுதான் அந்த பிறகு அவன் வெளிப்படுத்திய உணர்வுகள் சாமராஜ்ய ஆசை கொண்டு மற்றவன் வீழ்த்தக்கூடிய உணர்வுகள் இதுவும் இந்த காட்டு மண்டலத்திலே பெருகி பெருகி இந்த உணர்வுகள் தான் இன்று இந்த பூமி முழுவதும் படரப்பட்டு எவ்வளவரெல்லாம் இந்த உணர்வுகளை சுவாசிக்கின்றார்களோ கவர்கின்றார்களோ என்றால் குரு இதை காட்டுகின்றார். ஒரு மாதம் இந்த பிறகு அந்த வியாசன் கண்டிருந்த உணர்வு அவன் எப்படி பெற்றான், எப்படி எதனால் அவன் வீழ்ந்தான், அவன் உணர்வுகள் இந்த பூமிக்குள் பூவி காற்று மண்டலத்தில் பரவப்பட்டு மனிதனுக்குள்ள இதே போன்ற இச்சையின் உணர்வுகள் மற்றவர்கள் அடக்கியாள வேண்டும் என்ற உணர்வுகளும், சிந்தனையற்ற உணர்வுகளும், மற்றவர்களை எதிரியாக்க உணர்வுகளும் பகமையாக்க உணர்வுகளும் எப்படி சூழ்ந்து இதனுடைய இயக்க சக்திகள் மாறி இந்த உலகம் முழுவதும் இந்த விஷத்தன்மை கொண்ட நிலைகள் காரணமாக அது அமைந்தது என்று குருநாதரை காட்டி இதற்கு ஒரு எல்லை வேண்டும் என்று அதையும் சுட்டிக்காட்டி இதிலிருந்து மீட்கக்கூடிய நிலைகளாக அதற்குண்டான வழிமுறைகளை குரு சொல்லி அந்த வழிப்படிதான் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளை அவர் எனக்கு காட்டி அந்த வழிமுறைப்படி உங்களுக்கு இது உபதேசிக்கப்பட்டு நீங்கள் அந்த உணர்வுகளை இந்த வித்துகளை அது பதிவாக்கி இதை மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நீங்கள் கவர்ந்து இந்த நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடிய சக்திகளாகவும் தீவிரவாதம் என்றும் பகமை என்றும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் விஷமான உணர்வுகள் மனிதனுடைய சிந்தனையை குலைத்து மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகளை பால்படுத்திக் கொண்டிருக்கும் மனித சிந்தனை இல்லாத மனிதனை மிருகம் போல வாழச்சியும் இது போன்ற உணர்வுகளிலிருந்து மீட்க வேண்டும். எப்படியும் இந்த உணர்வுகளை ஒருவருக்கொருவர் உண்மை உணர்ந்து அன்பு கொண்டு பண்பு கொண்டு சகோதர உணர்வுடன் வாழ்ந்து வளர வேண்டும். இந்த உலகில் மக்கள் அந்த அலிஞான வழியில் அகசியன் காட்டிய வழியில் தென்னாடு சிவனை போற்றி எந்நாட்டிற்கு இறைவா போற்றி என்று இந்த தென்னாட்டிலே தோண்டி அந்த உணர்வை மீண்டும் மக்களுக்குள் இது கலரச் செய்து அந்த உணர்வை ஊட்டி அவர்களுக்குள் இந்த உணர்வை தூண்டி அந்த அரும்பெரும் சக்திகளை வளர்க்க வேண்டும், வளர்க்க செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகள் இன்று உருவாகி இந்த உலகை காத்திரும் சக்திகளாக ஒவ்வொருவரும் வளர வேண்டும். அதுபோன்ற நிலைகளை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் குரு அவர் எனக்கு உணர்த்திய உண்மைகளை அகசியனுடைய உணர்வுகளையும் வியாசருடைய உணர்வுகளையும் பின் வந்த பிருகுனுடைய உணர்வுகள் விஷத்தன்மை கொண்ட நிலைகளாக மக்களுக்குள் இது தீவிரவாதம் என்ற நிலைகள் அழித்திரும் உணர்வு எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லி இதிலிருந்து மீட்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லி நாம் இதிலிருந்து மீண்டு செல்ல வேண்டிய பாதைகளை உணர்த்தி இந்த மீட்கக்கூடிய உணர்வுகளையும் மீண்டு செல்ல வேண்டிய உணர்வுகளை நமக்குள் விளைய வைத்து அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சக்தியாக நாம் வளர வேண்டும், செயல்பட வேண்டும் என்று குரு இட்ட ஆணைப்படிதான் இதை உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன், வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று குரு இதை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
வியாசகர் தனது வாழ்நாளில் இப்போது எவ்வாறு இன்று வான்மீகி கண்டுணர்ந்தாரோ அதே போல வியாசகர் மீனவராக இருந்தும் கல்வியறிவு இல்லாத இருப்பினும் கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடி தான் உணவாக உட்கொண்டும் அதை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த அந்த வியாசகர் தான் கடும் புயலில் அவன் சென்ற கட்டுமரம் கவிழ்ந்து அந்த கடலுக்குள் வீழ இந்த உடலை மீட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உயிரினங்களே முதல் முதல் உயிரினங்கள் தோண்டி இந்த கடல்வாழ் உயிரினங்கள் தான் அதனுடைய வளர்ச்சியில் மீனங்களின் மனிதனை போன்ற ஞானங்கள் அங்கே உண்டும். ஆக அதனின் உணர்வின் தன்மை கொண்டு அதிலிருந்து வெளிப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் வந்த கருக்கள் ஆக சுழலில் சிக்கப்பட்டு மேகங்களாக மாறி மலைகளாக பழிந்து அதனின் கருவின் தன்மை நம் பூமியில் படர்ந்து புழுக்களாகி மற்ற உயிரினங்களாக மாறி இது மனிதனாக வளர்ச்சி பெற்ற நிலையில் இந்த கடல்வாழ் மீனினம் இந்த மனிதன் தன் இனத்தில் பெருக்கிய தலைவாழ் மனிதன் இந்த நீருக்குள் உவாத நிலைக்குள் அதன் ஞானத்தால் இவன் கடலில் மூழ்கும் போதும் இந்த மீனினம் இவன் கரை சேர்க்கின்றது. அப்போதுதான் அவன் வானை நோக்கி சிந்திக்கின்றான். அவன் அங்கே சிந்திக்கப்படும் போதுதான் தன் வாழ்நாளில் எதை கொன்று எதை விற்று எதை நாம் இம்சித்து நாம் உணவாக உட்கொண்டோமோ அறிவி தன்னை காத்ததென்று அந்த தீமையை மறந்து அதனுடைய காத்துணர்ந்த உணர்வை தனக்கும் நுகர்ந்து வானை நோக்கி ஏகின்றான். இப்போ சூரியனை நோக்கி ஆக அந்த சூரியனின் கதிர் உணர்வுகள் இவனுக்குள் அந்த உணர்வுகள் அதை இணைந்த பின் இதை அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கும் அகசியன் தனக்குள் விளை வைத்த உணர்வும் அந்த இயற்கையின் மாற்றத்தை தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வும் இங்கே படர்ந்துள்ளதை அவன் ஈர்ப்புக்குள் வருகின்றது. அப்போதுதான் பல அணுக்களாக சேர்த்து ஒரு கோளானது என்ற நிலையை ஆரம்பத்தில் இந்த அகசினால் கண்டுணர்ந்த உணர்வை அக்காலத்தில் யாசகர் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலிலேயே கடைந்தான் என்று அணுக்களில் ஒவ்வொன்றிலும் இன்று விஷங்கள் உண்டு. இப்ப சூரியனை கடந்து வரப்படும் போது முகப்பில் இருக்கும் விஷத்தை சூரியன் விளையும் வெப்பகாந்தம் அதை கவர்ந்து வரப்படும் போது எதனுடன் இணைந்து மோதினாலும் இதன் அடத்தின் தன்மை கொண்டு இந்த கோள்கள் ஏற்கனவே காலையிலே சொன்னேன் நேற்று இதை போல உணர்வின் தன்மை சுழற்சி ஆகி இந்த உணர்வால் அது விளைகின்றது என்ற நிலையும் இந்த சுழற்சியின் தன்மை வளப்படும் போது சுழற்சியாத வெப்பமும் அது காற்றிலிருந்து அதாவது துருவ பகுதியை தனக்குள் கவர்ந்து தன்னுடன் இணைந்து இணைந்து அதிலே விளைந்த தாவர இனங்களாக விளைகின்றது. அதிலே எவை எவை இந்த உயிரணுக்கள் நுகர்கின்றதோ அவைகளுக்கொப்ப இந்த உடல்கள் பெறுகிறது என்ற நிலையும் இங்கே சாதாரண மக்களும் உருவ வழி காட்டி அதனுடைய இயற்கையின் தன்மையை தான் எப்படி பெற வேண்டும் என்ற பேருண்மையை தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வை தன் சொல்லில் வெளிப்படுத்தினான் வியாசகர். ஆகவேதான் வியாசகர் ஊட்டிய நிறைகள் நேரு என்ற நிறைய பல அணுக்களாக ஒன்றாக சேர்த்து நம்ம பூமி உருவானது. அந்த அணுக்களில் உள்ள முகப்பில் உள்ள அந்த விஷத்தன்மைகள் அடர்த்தியாக தாக்கப்படும் போதுதான் இதனுடைய சுழற்சியின் தன்மை அடைகின்றது. நாம் மேற்கொண்ட மலையை மத்தாக வைத்து வாசகி தான் சுழற்சியின் நிலையில் ஈர்த்து கொண்ட அந்த விஷத்தின் தன்மைகள் தான் இந்த வானுலைகள் தனக்குள் கவர்ந்து இந்த உணர்வினை தனக்குள் விளைவைத்து ஆக அது உயிரணுக்கள் அது நுகர்ந்தபின் அதன் வளர்ச்சியின் தன்மை பெற்றதென்றும் ஆக ஆடு மாடு குதிரை யானை மனிதன் என்ற நிலையிலும் அதை காட்டினார். ஆகவே இதை போன்ற நிலைகளை அந்த அகரிஷிமா மகரிஷி பல வருடங்களுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கலந்தது இன்று உண்டு. இந்த 4000 ஆண்டுகளுக்குள் இந்த வியாசகரால் கண்டுணர்ந்த நிலைகள் இது. ஆகவே தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லும் நிலைகளில் தென்னாட்டிலே தோன்றிய அகசியன்தான் எந்நாட்டிலும் பறவை செய்தான் என்ற பேருண்மையை இன்று நாம் பாடல்கள் பாடுகின்றோம். ஆனால் அதை நாம் அறியவில்லை. ஆகவே இதை போன்ற இந்த நிலையை அதை உணர்த்துவதற்குத்தான் அவன் கல்வி அறிவு இல்லாதனால் அன்று ஓரளவுக்கு குருகுலங்கள் வைத்து நடத்திய சிலர் அதாவது மனிதனுக்கு அந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற நிலையை நடத்திதான் பெருகு அத்திரி என்று 7 பேர்கள் இவர் வாயில் சொன்னதை என்னால் பின்னாடி சொல்லுகின்ற அந்த 7 பேருடைய நிலைகளை என்றால் அதற்கு காலதாமதம் வேண்டும், நேரங்கள் இல்லாதனால் இதை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். அவர் கூறிய உணர்வின் தன்மையில் முதல அகசின் நட்சத்திரத்தின் உணர்வுகளை பருகினான். அவருடைய இயல்புகள் மற்ற அணுக்களுடன் சேர்த்த பின் அணுக்களின் இயக்கங்களை பற்றி அகசின் கூறிய இந்த உணர்வுகளை அதே வியாசகர் தமக்குள் வெளிப்படுத்துகின்றார். ஆக நட்சத்திரங்கள் இயக்கமும் அதனுடைய கலவைகளும் அது பரவப்படும் போது அதன் கோள்கள் எப்படி அது நுகர்ந்து அது உமிழ்த்தும் நிலையை அதிலே மாற்றம் அடைந்து சூரியன் தனக்குள் எடுத்து இந்த விஷத்தின் தன்மை நீக்கி ஆக உணர்வின் ஒளி கதிர்களாக அது எப்படி மாற்றுகின்றது என்ற நிலையை அந்த வியாசகர் சொல்ல சொல்ல இவர்கள் ஒவ்வொன்றையும் எழுதி கொண்டுள்ளார். ஆகவே இந்த பிரபஞ்சம் இயக்குவதற்கும் சூரியன் இயக்கத்தன்மைக்கும் ஒரு அணுவிற்கும் இந்த நட்சத்திரம் ஒரு உயிரனுக்கும் இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கின்ற நிலையை உணர்ந்த பிருகுவோ அந்த நட்சத்திரத்து ஆற்றலை தனித்து தனக்குள் பெருக்கி அதன் உணர்வின் தன்மையை தனக்கும் ஏனென்றால் இன்று அணுக்கதிர் இயக்கங்களை விஞ்ஞானிகள் செய்கின்றனரே இதே போல தன் உணர்வின் தன்மை மந்தர் ஒளிகளை அது உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் கவரும் சக்தி பெற்று இந்த உணர்வின் எதிர் அலைகளை காட்டப்படும் போது எதிரிகளின் படைகளை வீழ்த்துவதும் மின் அணுக்கள் அதாவது மற்ற நட்சத்திரங்களிலிருந்து வரும் மின்னலை இடைமறித்து அதை அதனுடைய நிலைகளை திசை திருப்ப செய்வதும் இதை மற்றொரு தனக்கு ஆகாரம் மேல் பாய்ச்சி செய்வதும் இதை போன்ற நிலைகளை செய்தவர். ஆகவே பல நிலைகளை ஏனென்றால் அவ்வளவு வீரியத்தன்மைகள் செய்த நிலைகள் வந்தாலும் அவன் சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற நிலைகள் வரப்படும் போது அவனுக்கு பிறந்த பார்கவனும் பிரபாகரன் என்ற இரு குழந்தைகள் பிறக்கின்றது. அதிலே சாம்ராஜ்யத்தில் பங்கிடும் முறைகள் வரப்படும் போது தனக்குத்தான் இந்த சாம்ராஜ்யம் வேண்டும் என்றும் மூத்தவன் கேட்கின்றான். இளைவனும் நானும் உனக்கு பிறந்தவனானே இது சரிசமமாக சாம்ராஜ்யத்தை ஏன் பிரித்து கொடுக்க கூடாது என்ற இப்படி போர்முறைகள் வருகின்றது. ஒருவர் தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள முடியுமே தவிர இது பிரிக்கப்பட்டால் சாம்ராஜ்யம் தெரித்துவிடும் அது மறைந்துவிடும் என்ற நிலையை கூறும்போது அப்போது அவரவர்கள் வல்லமை கொண்டு எடுத்துக்கொள்வது என்று போர்முறைகள் வருகின்றது. இப்படி தனக்குள் சகோதரருக்குள் போர்முறை வரப்படும் போது தந்தையோ குறுக்காட்டுகின்றான். அப்போது குறுக்காட்டப்படும் போதுதான் நீ என்ன செய்தது எனக்கு நீங்கள் துரோகம் செய்கின்றீர்கள் ஏன் சமபங்கம் கொடுக்கவில்லை என்று இந்த இருவருமே தந்தை மேற்கோர்முறை காட்டி அவருக்குள் பிறந்த இந்த உணர்வின் மந்தர் ஒளியின் தன்மை கொண்டு தனக்குள் உணர்ந்த உணர்வை பாய்ச்சி அந்த பிருகை வீழ்த்தி விடுகின்றார். பின் இதை போன்ற உணர்வுகள் இவருக்குள்ளும் ஒருவருக்கு ஒருவர் வீழ்த்தினும் உணர்கொண்டு அவன் கற்றுணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் இன்னுள்ள ஆற்றலை தனக்குள் கண்டாலும் இவனுக்குள் பகமை உணர்கொண்டு வடிவைத்த உணர்வுகள் இதய சூரியன் தாண்ட சக்தி கவர்ந்து இன்றும் பூமியில் பழந்து கொள்ளுள்ளது. இதை தெளிவாக்குவதற்கு குருநாதர் எனக்கு ஒரு மாதம் அந்த பிருகால் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வும் வியாசகரால் எடுத்துக்கொண்ட உணர்வுகளும் இந்த அலைகள் எவ்வாறு படர்கின்றது, அவருடைய தொடர் வளர்ச்சி எப்படி இயங்குகின்றது, அதை இன்றும் சாகா நிலைகள் கொண்டு இருக்கின்றது, ஆசையின் உணர்வுகள் வரப்படும் போது அது எப்படி இன்னைக்கு மின்னல் தாக்கி மற்ற மரங்களை அது வீழ்த்துகின்றதும், எதனுடைய மின்னல் எதனுடைய நட்சத்திர உணர்வுகள் எதிரே கலவையின் அதிகமாக இருக்கின்றதோ அந்த மின்னல் வலியுறுப்பும் தன் இனத்துடன் மோதும் போது அந்த மரங்கள் எப்படி கருகி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை மனித உணர்வுக்குள் எடுத்துக்கொண்ட இந்த எண்ணங்கள் அவன் தீமையை எப்படி மெய் உணர்வை அழியாதபடி இவன் உணர்வுகள் எண்ணங்களை எப்படி அழிக்கின்றது, அழித்திட்ட உணர்வுகள் காற்றை எப்படி படர்ந்துள்ளது, இதுவே சாம்ராஜ்யங்கள் என்ற ஆசைகள் தூண்டுவதும் இதிலே மழிவதும் மனிதனுக்கு மனிதன் மடியும் தருணத்தை உருவாக்கி தீர்மை கண்டுணர்ந்த அகஷ்மா மகிழ்ச்சி உணர்வுகள் காலத்தால் மறைக்கப்பட்டு இன்று மனிதன் மடியும் தருணம் வருகின்றது. இதற்கு ஒரு எல்லை என்ற நிலைகள் வரப்படும் போதுதான் அன்று நமது குருநாதர் வழி தொடர்கொண்டு அகஷ்மா மகிழ்ச்சி உணர்வை நாம் அனைவரும் பெரும் பாக்கியமும் தீர்மையும் தன்மையும் நாம் அறியும் சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு கிட்டியது. ஏனென்றால் நம்ம குரு வழியில் பேரின்றி பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் நகர்வதற்கு இப்போது அவர் கண்டுணர்ந்த உணர்வை நினைப்படுத்தி உங்கள் குழு ஆழ பதிவு செய்து இந்த பதிவின் நினைவாற்றலை கூட்டப்படும் போது இங்கே மெருந்து கொண்டிருக்கும் இந்த உணர்வை நீங்கள் பெறுவதும் இத்தனை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவர் தீமைகளை வென்ற உணர்வுகள் இன்று நம் பூமியில் படர்ந்திருப்பதை நீங்கள் நுகர முயன்றும் நுகர்வீர்கள். அதன் வழிகொண்டு உங்கள் அறியாத வந்த தீமைகளை உங்களால் அகற்ற முடியும். மெய் ஒளியின் தன்மை உங்களுக்குள் வளர்க்க முடியும். உங்கள் பேச்சால் மூச்சால் இந்த காற்று மண்டலத்தில் உள்ள தீமைகளை உங்களால் போக்க முடியும் என்ற இந்த நம்பிக்கையில்தான் இது வெளிப்படுத்துகின்றேன். இது சிறுதுளி பெருவெள்ளம் போன்றும் நாம் சிறுகு கூட்டமாக இருக்கலாம். இதனுடைய வளர்ச்சியின் தன்மையில் நாம் இந்த கூட்டத்தில் அமைந்துள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த குடும்ப பற்று கொண்டும் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அறிந்தது போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து இதன் உணர்வின் தன்மை சாவிதிரி போன்று இணைந்து ஆக கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு இப்ப உபதேசித்தும் உணர்வுகளை பொச வடிவில் வந்ததை இது பாடமாக படித்து கருவிலே வளரும் சிசுக்கு இது பெற வேண்டும் என்ற உணர்வுகளை நீங்கள் இந்த உணர்வினை எடுத்தால் இதன் வளர்ச்சியின் தன்மையும் உங்களை காக்க உங்களுடைய குழந்தைகள் ஆகின்றன. நீங்கள் எந்த வித்தனை நீங்கள் ஊன்றி அதன் உணர்வின் தன்மை பலனான அது உணவாக உட்கொண்டு நீங்கள் இன்று மனிதனாக வாழ்கின்றவோ இதைப்போல உங்கள் கருவிலே வளரும் சிசுக்கு இதனை உணர்வின் தன்மை நீங்கள் பாய்ச்சி அதனின் அருண் ஞான வித்தாக அங்கே ஒவ்வொரு நொடியும் ஊன்றச் செய்து அதன் நினைவாற்றல் கருவிலே இருக்கும் போது இந்த தாய்மார்களும் அதனை சார்ந்த அந்த குடும்பத்தோர் அந்த கணவனும் மனைவியும் இந்த உணர்வுகள் வளர வேண்டும்.
அணுவின் ஆற்றலை அகஸ்தியன் அறிந்தவன் அதனால் அகத்திற்குள் இருக்கக்கூடிய உண்மைகளை உணர்ந்ததால் அகத்தியன் என்று காரண பெயர் அகத்தியனுக்கு வந்தது என்று குருநாதர் நமக்கு பலமுறை உபதேசித்து அருளியுள்ளார். அணுவின் ஆற்றலை முழுமையாக அறிந்து கொண்டவன் அணுவை பிளந்து விஞ்ஞானிகள் எப்படி அறிந்து கொண்டார்களோ இதை காட்டில் நுண்ணிய நிலைகளாக ஆதியிலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுணர்ந்தவன் என்று சொல்லியிருக்கின்றார். உபதேசமாக கொடுத்துள்ள முன்னார் அதுபோன்ற அவன் அணுவினுடைய ஆற்றலை எப்படி கண்டுணர்ந்தான், உண்மைகளை உணர்ந்தான், அவன் வெளிப்படுத்திய தத்துவங்கள் என்ன என்பதை பற்றிதான் இந்த உபதேசத்திலே சுருக்க அது சாராம்சங்களாக ஆனால் முக்கியமான நுண்ணிய நிலைகளை இதை உணர்த்துகின்றார்கள். இந்த மனிதர்கள் ஒரு குடும்பத்திலே தாய் தந்தையினுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் அது கருவுற்ற நிலைகள் வளர்ச்சி வரும்பொழுது அதனுடைய ரூப மாற்றங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஐந்து குழந்தைகள் இருந்தாலும் அதில் ஒரு குழந்தை சற்று வித்தியாசமாக இருப்பதை நாம் காணலாம். ஆனால் நமக்கு அது காரணம் சொல்ல தெரியாது. ஆனால் குருநாதர் இதுபோன்றுதான் மனிதர்களுக்குள் எப்படி, தாவரங்களுக்குள் எப்படி, மிருகமோ மற்ற உயிரினங்களோ அவைகளுக்குள் எப்படி என்று இந்த கருவுற்ற காலங்களில் அந்த கருவுற்ற காலம் என்று சொல்லப்பட போகும்போது அந்த மூல வித்துகள் ஒன்று கொண்டு கலவையாகி அதனுடைய இனங்கள் அந்த விகிதாச்சாரம் சேரும்பொழுதுதான் இங்கே மாற்றங்கள் உருவாகிறது. ஆனால் இப்படிப்பட்ட மாற்றங்களை தாவரங்களுடைய மாற்றங்களை பலமுறை குரு உணர்த்தியுள்ளார். வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய சத்தும் ரோஜாப்பூனுடைய சத்தும் விசைச்செடியின் சத்தும் சேர்ந்தால் கருவேப்பிள்ளை ஆகின்றது. இதே ரோஜாப்பூனுடைய சத்தும் மாமரத்தினுடைய சத்தும் விசைச்செடியின் சத்தும் சேர்ந்தால் அரளியாக மாறுகின்றது. இதெல்லாம் குருநாதர் நமக்கு அடிக்கடி உணர்த்தியுள்ளார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரளிப்பூவோ அதில் விஷத்தன்மைகள் அதிகமாக இருப்பதால் அதில் சில மருத்துவ குணங்களும் இருக்கின்றது. ஆக அந்த அரளியை சூரிய புடமாக இட்டு அதை எடுத்து மீண்டும் ஒரு தேங்காய் எண்ணெயில் அந்த ஓட்டிலே போட்டு அது கலவையாக்கி அதை நம் உடலிலே தோல் வியாதி சர்ம வியாதி என்று சொல்லுகின்றமே என்றால் விண்ணிலிருந்து வரக்கூடிய சில அசுத்தமான விஷத்தன்மையில மற்ற நிலைகளோ நம் சுவாசத்தில் பட்டு நம் தோலிலே இது போடப்படுமே என்றால் அது நாம் இந்த அலர்ஜி என்று சொல்லுகின்றமே இதுபோன்று விஷத்தன்மை கொண்ட அணுக்களாக இந்த தோல் மண்டலத்திலேயே இது பரவி படை போன்று விஷத்தன்மை கொண்ட நிலைகளாக நம் தோல் மண்டலத்தை இது போன்று ஆக்கிவிடுகின்றது. ஆக இதை மாற்றுவதற்கு அந்த நஞ்சு கொண்ட அந்த அரளியாக எப்படி உருவானதோ அதை புடமிட்டு அந்த தேங்காயினுடன் கலந்து இதை தோளிலே நாம் தேய்த்தோம் என்றால் இந்த விஷத்தன்மை கொண்ட தீமைகளையும் நாம் அகற்ற முடியும் என்று குருநாதர்களை உணர்த்துகின்றார். ஏனென்றால் இப்படிப்பட்ட கலவையாகி ஒன்று கொண்டு எதிர்மறையாகும் போதுதான் ஒன்றில் விளைந்தது அந்த வலுகொண்ட நிலையில் இணைக்கப்பட போகும்போது மற்றொன்றை அது போக்கி நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்திகளும் இதிலே உண்டு. இது தாவரங்களுக்குள் இப்படி மாற்றங்கள் வந்தாலும் அதாவது எனிப்பெண் நிலைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் சந்தர்ப்பம் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் சூரிய காந்த சக்தியால் கவரப்பட்ட நிலைகளாக சுழற்சியாக இணையும் பொழுது ஒரு புதுவித மாற்றங்களாக வித்துகளாக மாறுகின்றது. இந்த மிரு இடங்களிலும் குருநாதர் காட்டிற்குள் அழைத்து சென்று நாம் பத்திரிகையோட சில இடங்களில் நாம் பார்த்திருக்கலாம் எப்படி மனிதர்களுக்குள் அதிர்ச்சி வரப்பட போகும்போது தாய் கருவிட்டிருந்தால் அந்த தாய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அது கரு கலைகின்றதோ அதிர்ச்சியில் எப்படி மாற்றமாக இதுபோன்றுதான் மிருகங்களாக வாழக்கூடியவர்களும் சில அமைதி கொண்ட பிராணிகள் மாடோ மானோ இவைகளும் அந்த கருவுற்ற நேரங்களில் இதுபோன்று அதிர்ச்சி தரக்கூடிய சில கொடூரமான மிருகங்களை அது சந்திக்கும் சந்தர்ப்பம் இருந்தால் அந்த உணர்வுகள் பதிவாகிவிட்டால் அந்த கருவில் வளரும் அதனுடைய இனமும் இப்ப யானையை பார்த்து அது இந்த உணர்வில் நுகர்ந்திருந்தால் யானை தலையுடன் பன்றி பிறக்கின்றது. யானை தலையுடன் அல்லது பன்றி தலையுடன் இப்படி இந்த உயிரினங்களுடைய ரூபங்கள் மாற்றுவதற்கு அந்த சந்தர்ப்பமே காரணமாகின்றது. ஆனால் இப்படி பிறந்த அந்த சிசுக்களும் வேற உருவத்தினுடைய தலை இதுபோன்ற அங்க அவைகள் கொண்ட உயிரினமாக வளர்ந்தாலும் மடிந்த பின் அதிலே மண்ணுடன் கலந்து ஆவியாக மாறக்கூடிய இதிலும் சில கருக்கள் மாறப்பட போகும்போது மீண்டும் அதிலேயும் சில மாற்றங்களாக எப்படி வேப்பமா ரோஜா பூ விசைச்செடி என்று கருவேப்பிலையை மாறுகின்ற இதுபோன்ற உயிரினங்களும் இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இதெல்லாம் குருநாதர் காட்டிற்கு அழைத்து சென்று நேரடியாக இதையெல்லாம் காண செய்தார். எப்படி இப்ப நாம் பார்க்கின்றோம் எலி என்று பார்க்கின்றோம் கீரிப்பிள்ளை என்று பார்க்கின்றோம் அணில் என்று பார்க்கின்றோம் இதனுடைய முக அமைப்புகள் பார்த்தா எல்லாமே ஒராக ஒரே போன்று இருப்பது போன்று நாம் கவனிக்கலாம். ஏனென்றால் அதனுடைய சந்தர்ப்பம் கருவுற்றிருக்கும் காலத்தில் இதுபோன்று மற்ற பிராணிகளை அது சந்தித்து அது பதிவாகும் பொழுதுதான் அதற்குள் சிறு சிறு மாற்றங்களாகி இந்த உயிரினங்கள் இப்படித்தான் மாறுபட்ட நிலைகளாக புது புது உயிரினங்களாக உருப்பெற அந்த சந்தர்ப்பம் ஏதுவாக இருந்தது. இதே போன்றுதான் இன்று நாம் மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் ஒரு தாய் கருவுற்ற தாய் ஒன்றிலிருந்து 90 நாளைக்குள் ஒரு வேதனைப்பட்டு நோயாய்ப்பட்டவனுடைய உணர்வுகளை நுகர்ந்து கொண்டால் அதிலே ஒரு பெற்ற சிசு அவன் பிறந்த பின்பு பார்த்தான் அவர்கள் எப்படி அந்த நோய் வந்து அவரை தாக்கி அவர்களுக்குள் நோயானதோ வேதனைப்பட்டதோ அதே நிலையிலாக அந்த குழந்தையும் உருவாக அது காரணமாகின்றது. இதே போன்று சில வித்தியாசமான உணர்வுகளை அந்த தாய் அது நுகர்ந்திருந்தது என்றால் அந்த 4 குழந்தைகள் அந்த தாய் முதலில் பெற்றிருந்தால் அது கோலம் அது அனைத்தும் அழகாக இருக்கும். இந்த ஒரு குழந்தை நிறமோ ரூபமோ முழுமையாக மாறி இருப்பதையும் காணலாம். இதெல்லாம் சந்தர்ப்பவசத்தால் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் கலவையாகும் பொழுது அதற்கொப்ப இயக்கங்களும் ரூப மாற்றங்களும் எப்படி ஏற்படுகின்றது என்றால் இதையெல்லாம் குருநாதர் ஏன் சொல்லுகிறார் என்றால் இன்று வாழக்கூடிய நாம் மனித சமுதாயம் கருவுற்றிருக்கிற நேரம் இதுபோன்று வேதனைப்படும் உணர்வுகளையோ ஆத்திரப்படும் உணர்வுகளையோ சண்டையிடும் உணர்வுகளையோ இன்று டிவியிலோ மற்ற நிலைகளோ காணக்கூடிய வன்முறைகளோ சில அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களையோ விபத்து போன்ற நிலைகளோ கற்பனையாக சில கொலை கொள்ளை மற்றவர்களை அழித்தல் என்று வெடிகுண்டுகள் இதுபோன்று தவறான உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய இதுபோன்ற உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் அதில் உருவாகக்கூடிய குழந்தைகளும் இதுபோன்ற ரூபங்கள் மாற்றத்திற்கும் உணர்வுகள் மாற்றத்திற்கும் செயல்கள் மாற்றத்திற்கும் அது வித்திடக்கூடிய நிலையாக வரும்போது இந்த குழந்தைகளே நாளைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நிலைகளை நல்வழியில் அழைத்து செல்வதற்கு மாறாக மனிதனுடைய சிந்தனை குலைக்கக்கூடிய நிலைகளுக்கு அழைத்து சென்றுவிடும். ஆக இதுபோன்ற நிலைகளெல்லாம் நாம் விடுத்து பழக வேண்டும். விடுத்து பழகுவது மட்டுமல்ல எப்படி இந்த கருக்கள் மாற்றமாகின்றதோ இந்த கருக்கள் மாற்றும்போது ரூப மாற்றங்களுக்கு அது காரணமாகின்றதோ இதுபோன்று நாமும் இந்த வாழ்க்கையில் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இந்த பேருண்மைகளை நாம் உணர்ந்து கொண்ட பின் எது எது நம்மை மாற்றுகின்றது எது எது நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய திசைகளை மாற்றுகிறது என்று இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்மை சீர்படுத்திக் கொள்ள இது உதவும். ஏனென்றால் அதனால் குருநாதர் 3,00,000 பேர்களை சந்திக்க செய்தார், இப்படி கருவுற்ற தாய்மார்களை சந்திக்க செய்தார். அந்த தாய்மார்கள் சந்தித்து அவர்கள் சுவாசித்த உணர்வுகள் கருவில் வளரக்கூடிய சிசுக்கு இது எப்படி பூர்வ புண்ணியமாகின்றது, தாய்க்கு ஊழ்வினையாகின்றது. ஆனால் குழந்தைக்கு இதுபோன்ற உணர்வுகள் மாற்றமாகி அந்த தாய் எதையெல்லாம் எண்ணி எடுத்துக்கொண்டதோ அந்த உணர்வுக்கொப்ப அந்த குழந்தைகள் எப்படி அதனுடைய வளர்ச்சியில் வருகின்றது, அதனுடைய குணங்களும் செயல்களும் எப்படியெல்லாம் மாறுபடுகிறது என்று 10-12 வருட காலம் குருநாதர் ஒவ்வொன்றையும் நுண்ணிய நிலைகளை போறாம் நேரடியாக உணர்த்தி அந்த அறிவினுடைய ஞானத்தை எனக்குள் பெருக்கும்படி செய்து அப்படி பெற்ற மனிதனுக்குள் ரூப மாற்றங்களும் குணங்கள் மாற்றங்களும் எண்ணங்கள் மாற்றங்களும் உணர்வுகள் மாற்றங்களும் செயல்கள் மாற்றங்களும் எப்படி இந்த காற்று மண்டலத்தில் இந்த கலந்து கொண்ட உணர்வு ஒன்று கொண்டு இணைந்து மாற்றங்கள் எப்படி உருவாகின்றது, எப்படி மனிதனுடைய இயல்புகள் மாறுகின்றது, இந்த சமுதாய அமைப்புகள் எப்படி இது மாற்றத்திற்கு காரணமாயிருது என்றது நேரடியாக காட்டிய நிலைகளைத்தான் உங்களுக்குள் இது பதிவாக்கப்பட்டு இந்த கருக்கள் என்று சொல்கின்றமே இந்த அணுக்கள் அது நல்ல நிலைகளாக இருந்தால் அது வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் இதுபோன்ற இரு சூழச்சியும் உணர்வுகளோ விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளோ மனிதனை சிந்தனையற்ற நிலையில் ஆக்கச் செய்யும் உணர்வுகளோ இது கலந்தால் இது கருவுற்றால் வளரக்கூடிய சமுதாயத்திலும் சீர்கேடாக்கும் நிலையிலேயே அதுபோன்ற குழந்தைகள் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஆகின்றது. இதையெல்லாம் நாம் மாற்றி பழக வேண்டும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் இதே போன்றுதான். நம் உடலில் உருவாக்கக்கூடிய அணுக்களும் இதுபோன்றுதான். மாற்றங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எத்தனை உணர்வுகளை நாம் சுவாசிக்கின்றோம் அதெல்லாம் உயிரால் உருவாக்கப்பட்டால் நம் ரத்தத்தில் அதுவும் கருக்களாக மாறிக்கொண்டது, பின் அணுக்களாக மாறுகின்றது. அணுக்களாக இருந்தவருடைய மனம் உறுப்பாக உடலாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்படி நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நுகரக்கூடிய உணர்வு அந்த மனம் சத்து எதுவோ அதற்கொப்பதான் நமக்குள் விளைச்சல் ஆகின்றது. உடல்கள் மாறுகின்றது, ரூபங்கள் மாறுகின்றது, உறுப்புகள் மாறுகின்றது. அதனால் நமக்கு மனநோயோ உடல் நோயோ அல்லது மனிதனை சிந்தனையற்ற நிலையில் ஆக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் மிருகத்திற்கு ஒப்பான நிலைகளை எல்லாம் இது கலவைகள் மாற்றமாகும் போது நன்றாக இருக்கின்றோம், பண்பாக இருக்கின்றோம், தெளிவாக இருக்கின்றோம் என்று சொன்னாலும் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப நம் இயல்புகளை மாற்றி மனிதனல்லாத நிலைகளுக்கெல்லாம் வித்திடும் நிலையில் இன்றைய காலகட்டங்கள் அதிகமாக இப்படி பரவி கொண்டிருக்கும் நேரத்தில் இதுபோன்ற உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டால் உடனுக்குடன் அந்த தீமையை வென்ற நஞ்சினை வென்ற உணர்வு வழியாக மாற்றிச் சென்ற ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை நாம் சுவாசித்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த கருக்களிலும் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊணுகளிலும் இதுபோன்ற நஞ்சினை வென்ற ஒளியாக உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த மகரிஷியில் ஞானியில் உணர்வு நாம் இணைத்து உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி அனைத்து அணுக்களையும் ஒளி பெறும் அந்த ஒளியின் அறிவாக ஒளியின் சுடராக உயிரை போன்றே என்று மலியாத நிலையில் கொண்டு அந்த அகஸ்தியன் 27 நட்சத்திரனுடைய சக்திகள் மின்னல் அந்த ஆற்றல்களை அவன் எப்படி தனக்குள் உருவாக்கி ஒளியின் கற்றைகளாக மின் கதிர்களாக உயிரை போன்றே அவன் அழியா சக்தி கொண்ட ஒளியின் அணுக்களாக அவன் எப்படி உருப்பெற்றானோ கணவன் மனைவியாக அது இரண்டு பேருமே இணைந்து ஒன்றிய நிலையில் கொண்டு இன்று நட்சத்திரமாக இருக்கின்றார்கள். இதுபோன்ற உடல்களை நமக்குள்ளும் கருக்களாக்கி நமக்குள்ளும் இது விளையச் செய்து நம் உடல் ரூபத்தையும் ஒளியின் சரீரமாக நாளை இந்த சரீரத்திலிருந்தே நாம் அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய தகுதியாக நாம் இந்த வாழ்க்கையிலே இந்த பிறவிலே இந்த மனித உடலிலே நல்ல நினைவு நல்ல நேரம் இந்த சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி இதை வளர்த்துக் கொள்ளுங்கள், இதை உங்களுக்குள் பெருக்கிக் கொள்ளுங்கள், இந்த உணர்வுக்கு நீங்கள் வித்திடுங்கள், உங்களுக்குள் பேரருள் பேரொழியாக மாற்றிக் கொள்ளுங்கள், இந்த மனித ரூபத்தை மாற்றி மீண்டும் இழிவான சரீரத்தை பெறாதபடி இந்த மனித சரீரத்திலிருந்தே இனி பிறவி இல்லை என்ற நிலையாக உயிருடன் ஒன்றிய அறிவாக நிலைத்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய செயல்கள் அனைத்துமே அந்த ஞானிகளுடைய செயலாக ஒன்ற வேண்டும். அதுக்குண்டான அணுக்களாக உடல் உறுப்புகளுக்குள் இந்த சக்தி வாய்ந்த உணர்வை உணவாக கொடுத்து ஒளியின் ரூபமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று குரு இதில் நமக்கு தெல்ல தெளிவாக பதிவு செய்கின்றார்கள்.
மேலே இந்த படை மற்ற விஷ அணுக்கள் கொண்டு உடல்கள் பல பக்கு போல உருவாவதே அந்த அரளிப்பூவை அதை சூரிய படமாக போட்டு அதை எடுத்து அதனை தேங்காய் எண்ணெயில் கரைத்து அதை சேர்த்தோம் என்றால் மேலே படை போல வரக்கூடிய இதைகளை இந்த விஷத்தை அந்த விஷ அணுக்களை முறித்து இது தன்னிலைகளை செயலாக்குகின்றது. ஏனென்றால் வானையில் தத்துவம் புவியியலாக மாறும்போதும் உயிரியல் விஷத்தன்மையான நுகரப்படும் போது விஷ அணுக்கள் உருவாகி தோல்வியாதி போன்ற சில நிலைகள் உருவாகின்றது. அப்போ இதேபோல அரளிச்செடியிலிருந்து வரக்கூடிய இந்த உணவின் சத்தை இதைப்போன்று பதப்படுத்தி மேலே போடப்படும் போது இந்த விஷ அணுக்களின் தன்மை இது அடக்கும் சக்தி வருகின்றது. ஏனென்றால் இதில் தவிர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கப்படும் போது விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் இந்த உடலிலே விளைக்கும் மற்றொன்றை தனது இனப்பெருக்கத்திற்கு அதை தனக்குள் கூடு கட்டி அந்த உயிரணு உயிரான்மா வெளியே செல்லாது தன் உடலே உருவாகும். அந்த உணவின் சத்தை அதுக்குள் பாய்ச்சி அதை இவருடைய கருக்களாக மாற்றுகின்றது. உதாரணமாக ஒரு ஈ அந்த நூலாம்படையில் சிக்கிவிட்டால் அந்த நூலாம்பட பூச்சி அது வாயில் வரும் இந்த விஷத்தின் தன்மையை முழுசா ஈ இருக்கும். இதனை கூர்மையாக உள்ளுக்கை செலுத்தி அதில் உள்ள ஊனை பூரா உறிந்து கொள்ளும் ஈ முழுசு ரூபமாக தான் இருக்கும். இது தனக்கு உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது. ஏனென்றால் இந்த நூலாம்படையுடைய செயலாக்கங்களை அது எவ்வாறு தனக்கு உணவு எடுத்துக்கொள்கிறது அதையும் நாம் எப்படி விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு லென்ஸை போட்டு அது பல மடங்கு ஆயிர பழங்கு அதை விரிவாக்கி பெரிதாக பார்க்கின்றோமோ அதன் வழிகொண்டு இதை உற்று பார்க்கும்படி சொன்னார். ஆனால் இதே மாதிரி அந்த நூலாம்படை பூச்சி தன் வாயில் உள்ள நிலையில் ஊசி போன்று குத்தி அந்த ஊனை எடுத்துக் கொள்கின்றது. ஆனால் ஈயோ அதே முழுமையாகவே இருக்கின்றது. அதே சமயம் இன்னொரு ஈயை தன் உடல் உள்ள அதனுடைய உணவுகளை அதிலே பாய்ச்சி அந்த பாய்ச்சிய பின் இந்த ஈயை உருவாக்கிய அணுக்கள் இருக்கின்றதல்லவா, அந்த அணுக்களில் கலந்த பின் இவை அனைத்தும் இந்த நூலாம்புடைய பூச்சி எப்படியோ அதே போல அது ஆகிவிடுகின்றது. தன் உடல் வரும் மலத்தை வலைவிரிக்கும் போது ஒரு விதமான நிலை, ஆனால் இந்த ஈயின் மேல் தனக்குள் உணவின் ஒற்ற உணர்வின் மலத்தை உமிழ்த்தி அந்த ஈயை தனக்குள் அடைப்பட்டு எம்மி அளவும் வெளியிலே வெளியிலிருந்து காற்றோ அல்லது அது உள்ள அணுக்களின் தன்மையோ வெளிப்போகாதபடி காற்று புகாத தன்மை செய்கின்றது. அப்ப தன் உடலில் உருவாகும் அந்த உணவின் சத்தை அது மேல் பாய்ச்சிய பின் அந்த ஈயக்குள் இருக்கக்கூடிய அணு கருக்கள் அனைத்தும் மாறுகின்றது. பின் அந்த ஈயின் தசைகள் அனைத்தும் இது எப்படி உணவாக உட்கொண்டதோ அந்த உணவின் தன்மை அந்த ஈ உடலை உருவாக்கிய அணுக்களில் அதே வீரிய உணர்வாகி அந்த தசையிலே உணவாக உட்கொண்டு அந்த நூலாம்படை பூச்சி கொண்டு நூற்றுக்கணக்கான நிலைகள் கூட உருவாகின்றது. இது வானையில் தத்துவத்தில் தாவர இனங்கள் உருவாகிறது போல உயிரியல் தத்துவங்களில் இப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்ற நிலையை உணர்த்துகின்றார் நமது குருநாதன். இதை போன்று பல பல மிருகங்கள் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தால் ஒன்றை ஒத்த நிலையில் ரூபங்கள் மாறியிருக்கும். கீரிப்புள்ளை போன்ற நிலையும் ஆனால் எரிக்கும் கீரிக்கும் உள்ள வித்தியாசங்கள் வித்தியாசத்தை போன்ற எரி போன்றையும் தெரியும் ஆனால் கீரிப்பிள்ளை போன்றே தெரியும். இதே போல எலி வர்க்கத்தில் சேர்ந்ததுதான் அணிலும். இதே போன்று ஒவ்வொரு உணர்வுகளும் ஒன்றோடு ஒன்று ஒன்றின் பார்வையில் மற்றொன்றை பார்த்து இந்த உணர்வுகள் அணு கருக்களில் மாறுகின்றது. மற்ற உயிரினங்களில் இதே போன்றுதான் தன் அருகிலே மேயும் மற்ற உரு கொண்ட உணவின் நிலைகளை நுகரப்படும் போது இது கருவுற்றிருக்கும் போது இந்த கருவுகளை மாற்றம் அடைகின்றது. இப்படித்தான் உயிரினங்களின் ரூபங்களை மாறி மாறி வந்ததென்றும் தாவர இனங்கள் எப்படி ரோஜாப்பும் மாமரமும் ஒரு விஷச்செடியும் சேர்த்து ஒரு அரளிச்செடியாக மாறியதோ இதே போலதான் நுகரும் தன்மை கொண்ட உணர்வுகளில் இதை அது உருவாகும் போது கருவிலே இருக்கும் சிசுகளுக்கு இது இணைக்கப்பட்டு உருவங்கள் மாறுகின்றது. இப்ப கூட பார்க்கலாம் சில இதுகளை பன்றி உடல்ல யானை போல தலை வைந்தது என்று எல்லாம் இருக்கும். சில மாடுகளில் மிரண்ட நிலைகள் கொண்டால் கருவுற்றிருக்கும் போது இதே போல பண்டிகையோ யானையோ இதை உற்று பார்த்து அந்த உணர்வின் அதிர்வு வந்தால் கருவில் இருக்கப்படும் போது இரண்டு ரூபங்கள் மாறிவிடும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது உருவாகி இது இறந்து விட்டால் யானை போன்ற உருவங்கள் பற்றி இது இறந்து விட்டால் அதில் உள்ள அணுசல்கள் இது இறந்த பின் இந்த அணுக்கள் மீண்டும் சூரியனுடைய காந்த சக்தியில் கவர்ந்து பல நிலைகளில் உருவரும் மாற்றங்கள் ஏற்படும் நிலைகளுக்கு மாறிக்கொண்டேதான் வருகின்றது. இதெல்லாம் காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று குருநாதர் நமக்கு இதை தெளிவாக்கி காட்டினார். இப்போ இதை போன்றுதான் நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் ஒவ்வொரு மனிதன் கோபமான நிலையில் பேசினால் அவர்களை உற்று பார்த்து சுவாசிக்கும் உணர்வுகள் அந்த கருவிலே இந்த உணர்ச்சிகளை தூண்டி ரூபங்களையே மாற்றி விடுகின்றது. பார்த்தால் ஒரு குடும்பங்களில் எல்லாரும் அழகாக இருப்பார்கள், ஆனா ஒரு குழந்தைகள் கருவில் இருக்கப்படும் போது அங்கு சண்டை சச்சரவும் அதிகமான அதிர்வான செய்திகளை கேட்டிருந்தால் அது நுகர்ந்தால் அந்த கருவில் இருக்கும் அது வந்து 90 நாளுக்குள் இந்த உணர்வின் அதிர்கள் அதை இணைந்து விட்டால் அந்த குழந்தையின் ரூபமே ரூபம் மாறி போய் விடுகின்றது. இந்த நிலையை இப்படி 3 லட்சம் பேரையும் மனித வர்க்கங்களையும் சந்திக்கும்படி செய்தார். ஒவ்வொருத்தரும் இந்த சண்டையிடப்படும் போது எப்படி இங்க வருகின்றது, இவர் பார்த்த நுகர்ந்த உணர்வு எப்படி இருக்கின்றது, இதே காட்டுப்பகையில் இருந்து அந்த உணர்வுகள் அது எப்படி விளைகின்றது என்ற நிலையும், அதுக்கப்புறம் நாம இதே மாதிரி சுற்றுப்பயணம் செய்யப்படும் போது அந்த குழந்தைகள் ரூபங்கள் எப்படி இருக்கின்ற பார் என்பார். இப்படித்தான் 10-12 வருடங்கள் அனுபவங்களை பெறும்படி செய்தார். ஏனென்றால் இதை நாம் மனித வாழ்க்கையில் நாம் வேடிக்கையாக பார்ப்பது நமக்குள் வேடிக்கையான நிலையில் எப்படி வினையாக சேர்கின்றது, வினைக்கு நாயகனாக இந்த உணர்வுகள் இயக்கி அதை எப்படியெல்லாம் உருமாற்றுகிறது என்ற நிலையை, இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் மனித வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் கர்ப்பமாக இருக்கும் போது நாம் எப்படி நாம் குடும்பத்தில் நாம் பழக வேண்டும், கோபம் இல்லாத எப்படி இருக்க வேண்டும், வேதனைப்படாத எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் உபதேசிக்கின்றேன். ஏனென்றால் அனுபவ ரீதியிலே தெரிந்து கொண்டு வந்தால் உயிரியல் நிலைகளில் உணர்வுகள் எப்படி தனக்குள் இழந்த பின் உடலே நோயாக மாறுவதும், ஆனால் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இணைக்கப்படும் போது ரூபங்களை மாற்றுவது நோயா வருவதில்லை, இப்படி நோயா வருவதும், சில நேரங்களில் அதிகரித்த உணர்வுகள் வந்தால் அதே வயது அடையப்படும் போது இந்த நோயின் தன்மை இங்கே பெருகி விடுகின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் நாம் மனிதனாக பிறந்தவர்கள் அன்புடன் பண்புடன் நாம் பழகியேதான் ஆக வேண்டும், பிறருடைய துயரங்களை கேட்டேதான் ஆக வேண்டும், ஆனால் அதற்கு தக்க உபகாரங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதை செய்தாலும் இந்த தீமைகளை தனக்குள் சாராதபடி தொடைத்தாக வேண்டும். தொடைக்க தவறினால் இந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் பெருகி பழகான உடலை ரூபங்களை மாற்றிவிடும், வேதனையான சூழ்களை சொல்ல வைத்துவிடும், வேதனைக்குண்டான நிலைகளை உருவாக்கிவிடும். இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் அல்லவா?